பின்வரும் வராகத்வாதசி விழா உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு அசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1970 பிப்ரவரி 18 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Look at the world when it was submerged within the water of Garbhodaksha, Garbhodak ocean.
இன்று பகவான் கிருஷ்ணருடைய வராக அவதாரத்தினும் அவர் கர்ப்போதக கடலில் மூழ்கியிருந்த உலகத்தை தூக்கி வந்தார்.
The universe which we are seeing, it is only half.
நமது கண்களுக்கு புலப்படுகிற இந்த பிரபஞ்சமானது பாதி மட்டும்தான்.
The other half is filled with water. And in that water is Garbhodakshaya Vishnu lying.
மீதி பாதி தண்ணீரால நிரப்பப்பட்டிருக்கு. அந்த தண்ணீர்ல தான் கர்ப்போதகசாய விஷ்ணு சயனித்திருக்கார்.
So one demon, Hiranyaksha, he pushed this earthly planet within that water.
Hiranyaksha என்ற ஒரு அசுரன் இந்த பூலோகத்தை அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான்.
And Lord Krishna delivered this earthly planet from water in the shape of a boar.
பகவான் கிருஷ்ணர் ஒரு பன்றி ரூபத்தில் வந்து அந்த பூலோகத்தை தண்ணியிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார்.
So that auspicious day is today Varaha Dadashi. This is called Varaha Dadashi.
அந்த மங்களகரமான நாள் இன்று இது வராக துவாதசி என்று அழைக்கப்படுகிறது.
So on this day it is better to sing to glorify the different incarnation of Lord within this universe.
அதனால பகவானது இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு அவதாரங்களை பற்றி பாடி புகழ்வது சிறந்தது.
The first incarnation is the fish form.
முதல் அவதாரம் மீன் வடிவத்தில் வந்தார்.
So these prayers were offered by Jayadev Goswami, one Vaishnav poet, advented about 700 years before Lord Chaitanya's appearance.
இந்த பிரார்த்தனையானது சில ஜெயதேவ கோஸ்வாமியால் அர்ப்பணிக்கப்பட்டது. அவர் ஒரு வைஷ்ணவ கவிஞர். அவர் சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்பு 700 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினார்.
He was a great devotee and his specific poetry Geet Govinda is very famous all over the world. Geet Govinda.
அவர் ஒரு மிகச்சிறந்த பக்தர். அவருடைய குறிப்பிட்ட கவிதைன்னா கீத கோவிந்தா. அது உலகெங்கும் பிரபலமானது.
கீத கோவிந்தா இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கிருஷ்ணா பிளேயிங் ஆன் ஃப்ளூட் அபவுட் ராதாரன். தட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கீத கோவிந்தா.
கீத கோவிந்தத்தின் பொருள் அடக்கம் என்னன்னா கிருஷ்ணர் ராதாராணியை பற்றி புல்லாங்குழலில் வாசிப்பது. அதுதான் கீத கோவிந்தத்தினுடைய பொருளடக்கம்.
The same poet Jayadev Goswami has offered this prayer Pralaya Paradi Jale Dhita Manasi Veeram.
அதே கவிஞர் ஜெயதேவ் கோஸ்வாமி இந்த பிரார்த்தனையும் முன்வைக்கிறார். பிரளய பயோஜிதலே திருதவானசி வேதம்.
He says, my dear Lord, when there was devastation within this universe, everything was filled with water.
அவர் சொல்றார், பகவானே, பிரளயம் ஏற்பட்ட போது இந்த பிரபஞ்சம் முழுக்க நீரால் நிரப்பப்பட்டிருந்தது.
At that time, you saved the Vedas strapped in a boat and you held the boat from being drowned in the water, in the shape of a big fish.
அச்சமயத்தில் வேதங்களை காப்பாற்றி அதை ஒரு படகில் இணைத்தீர். ஒரு மீன் வடிவில் அந்த படகை தண்ணீரில் மூழ்காமல் காப்பாற்றினீர்.
This fish, first of all, was caught in the water pot, just like a small fish. Then it enlarged, and the fish was kept in a bigger water reservoir. In this way, the fish was increasing. Then the fish informed that devastation is coming. You just save all the Vedas on a boat, and I shall protect it.
இந்த மீனானது முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தில் பிடிச்சு வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த மீன் பெருசானது. அந்த மீன் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தில் கொண்டு விடப்பட்டது. இந்த விதத்தில் அந்த மீன் வந்து பெரிதாகி கொண்டே போனது. அதுக்கப்புறம் ஒரு பிரளயம் வரப்போகுதுன்ற செய்தி அந்த மீன் சொன்னது. நீங்க வேதங்களை எல்லாத்தையும் ஒரு படகுல போட்டு அதை வைங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னது.
Jayadev Goswami is offering prayer, my Lord, you save the Vedas, and there was devastation in the shape of fish.
Analada Jayadev Goswami Bhagavane, Ningal Meen Vadivatil Vandu Vedangale Kapatrinir Andre Aurudaya Prarthanaya Munvaikkirar.
The next is a Kurma Avatar. There was churning of the ocean, and one side all the demigods, and one side all the demons. And the churning rod was a great hill called Mandar Parvat.
அடுத்தது கூர்ம அவதார. ஒரு சமுத்திரத்தையே கடைய வேண்டியிருந்தது. ஒரு பக்கம் தேவர்களும் மற்றொரு பக்கம் அசுரர்களும் இருக்க மந்தார பர்வத்தத்தை மத்தாக வைத்து.
And the resting place was on the back of the Lord, and appeared as a tortoise.
அந்த மலையை தாங்கும் முதுகாக பகவானது ஆமை வடிவம் தோன்றியது.
So he is offering his prayer that you appeared as a tortoise just to become the resting place, and this happened because you were feeling some itching sensation on your back.
Anala avarude prarthanaiyila enna solraarana, indha malaiyai thaanga koodiyavaraga neengal oru aamai vadivathil vandir. Idha neenga seidhathuk kaaranam ungalaude mudugala neenga arippu unarndhadhala.
So you accepted this big rod, Mandar Hill, to each as reaching instrument.
அதனால நீங்க அந்த மந்தார மலையை வந்து உங்களுடைய முதுகை சொறிவதற்காக ஒரு குச்சாக பயன்படுத்தினீர்.
Then the next incarnation is this Varaha, boar or hawk.
அடுத்த அவதாரமானது வராக. அவர் ஒரு பன்றி வடிவில் வந்தார்.
He delivered this earthly planet by the tusk, and he kept the whole world on his tusk.
அவர் இந்த பூலோகத்தை தன்னுடைய தந்தத்தால மீட்டு கொடுத்தார். மொத்த இந்த பூலோகத்தையும் தன்னுடைய தந்தத்தால தாங்கினார்.
We can just imagine how big he appeared.
அப்படின்னா அவர் எவ்வளவு பெருசா தோன்றியிருப்பார்னு கற்பனை பண்ணி பாருங்க.
And the world at that time appeared just like the moon disk with some marks on it.
இந்த உலகமே எப்படி ஒரு சந்திர வடிவத்தில் அது வந்து சில குறிகளோடு இருந்ததுன்னா இருக்குமோ அப்படி தோன்றியது.
So Kesavadhita Varaha Sarira. He says, my dear Lord, you have appeared as a great boar So let me offer my respectful obeisances unto you.
அதனால கேசவத்ரிதா வராக சரீரான அவர் சொல்றார், எனது அருமை பகவானே, நீங்கள் பன்றி வடிவில் தோன்றினீர், அதனால் எனது பணிவான மரியாதைக்குரிய நமஸ்காரங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்.
The fourth incarnation is Nrisimhadev. Nrisimhadev appeared to save Prahlad Maharaj, who was 5-year-old boy, and he was being tortured by his atheistic father.
நான்காவது அவதாரம் நரசிம்மதேவர். நரசிம்மதேவர் பிரகலாதரை காப்பதற்காக தோன்றினார். அவர் 5 வயது சிறுவனாக நாஸ்திக தந்தையால் தொல்லை கொடுக்கப்பட்டு வந்தார்.
He appeared from the pillar of the palace as half man, half lion.
அவர் அந்த அரண்மனையின் தூணிலிருந்து பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் தோன்றினார்.
Because this Hiranyakashipu took benediction from Brahma that he will not be killed by any man or any animal.
ஏன்னா அந்த ஹிரண்யகசிபு பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கியிருந்தான், அவன் எந்த ஒரு மனிதனாலும் அல்லது மிருகத்தாலும் கொல்லப்படக்கூடாது என்று.
So the Lord appeared neither man nor animal. This is the difference between the Lord's intelligence and our intelligence.
அதனால பகவான் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் தோன்றினார். இதுதான் பகவானுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம்.
We are thinking that we can cheat the Lord by our intelligence, but the Lord is more intelligent than us.
நமது புத்திசாலித்தனத்தினால பகவானை நம்ம ஏமாற்றலாம்னு நினைக்கிறோம், ஆனா பகவான் நம்மளை விட புத்திசாலி.
The Hiranyakashipu wanted to cheat Brahma by indirect definition.
Hiranyakashipu Brahma kitta maraimugamana varam kettu yemaatha paatha.
First of all, he wanted to become immortal.
Mudhalla avan amarathuvam venanu da virumbana.
Brahma said that is not possible, because if I am not immortal, nobody in this material world is immortal. That is not possible.
Brahma sonnara adu saathiyam illa, ena naane amarathuvam vaindavan alla, yaarume inda bhautika ulagathile amarargala illa, adu saathiyam illa enar.
So Hiranyakashipu, the demons are very intelligent. He thought that roundabout way I shall become immortal.
ஆனா இந்த ஹிரண்யகசிப்பு அசுரன்ன்றதுனால அந்த அசுர புத்திசாலித்தனத்தை வச்சு சுத்தி வளைச்சு நான் அமரத்துவத்தை அடைஞ்சிருவேன்னு அவன் நினைச்சான்.
He prayed to Brahma that please give me the benediction that I shall not be killed by any man or any animal. Brahma said yes, that is all.
அவன் பிரம்மா கிட்ட என்ன பிரார்த்திச்சான்னா, தயவு செய்து மனிதனாலோ மிருகத்தாலோ நான் கொல்லப்படக்கூடாதுன்னு எனக்கு வரம் கொடுங்க. பிரம்மா சொன்னார், சரி அது அப்படியே ஆகட்டும்.
I shall not be killed in the sky, on the water or on land. Brahma said all this. I shall not be killed by any man-made weapons. That's all.
நான் ஆகாயத்திலோ நீரிலோ நிலத்திலோ கொல்லப்படக்கூடாது. பிரம்மா சொன்னார், சரி ஆகட்டும், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தால் நான் கொல்லப்படக்கூடாது, அதுவும் சரி.
In this way, he utilizes his intelligence in so many ways just to come to the conclusion of being immortal.
இவ்விதமாக அவனுடைய புத்திசாலித்தனத்தை பல விதத்துல உபயோகிச்சு, அதாவது அமரத்துவம் என்ற ஒரு முடிவுக்கு வரணும்னு நினைச்சான்.
But the Lord is so cunning that he kept intact all the benediction given by Brahma, still he was killed.
ஆனா பகவான் எந்த அளவுக்கு சாதுரியமானவர்னா, அவனுக்கு பிரம்மா கொடுத்த எல்லா வரத்தையும் காப்பாற்றவும் செய்தார், அதே சமயத்தில் அவனை கொல்லவும் செய்தார்.
He said that I will not be killed either during day time or night. Brahma said yes. So he was killed just in the evening, just in the junction of day and night. You cannot say it is day or night.
நான் பகலிலோ அல்லது இரவிலோ கொல்லப்படக்கூடாதுன்னு கேட்டான். பிரம்மா சொன்னார் சரின்னு. அதனால அவன் வந்து மாலை நேரத்தில், அது பகலும் அல்ல இரவும் அல்ல, இரண்டும் சந்திக்கக்கூடிய சந்திய நேரத்தில் கொல்லப்பட்டான்.
He took the benediction that I shall not be killed in the sky, on the water, on the land. So he was killed on his lap.
ஆகாயத்திலோ நிலத்திலோ நீரிலோ நான் கொல்லப்படக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருந்தான். அதனால பகவானது மடிமேல கடத்தி அவன் கொல்லப்பட்டான்.
He took the benediction that I shall not be killed by any man-made or any god-made weapon. That was given all right. So he was killed by the nails.
மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தாலோ கடவுளால் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தாலோ நான் கொல்லப்படக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருந்தான். சரின்னு அதுவும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பகவானது நகங்களால் அவன் கொல்லப்பட்டான்.
In this way, all the benediction were kept intact, still he was killed.
இவ்விதமாக அவனுக்கு வழங்கிய எல்லா வரங்களும் காப்பாற்றப்பட்டது, அதே சமயத்தில் அவனும் கொல்லப்பட்டான்.
Similarly, we may make plan, we may make a very advancement in scientific knowledge, but the killing process of nature will be there.
அதே மாதிரி நம்ம நிறைய திட்டங்கள் தீட்டலாம், விஞ்ஞான அறிவு மூலமா நிறைய முன்னேற்றம் அடையலாம், ஆனால் இயற்கையின் கொல்லக்கூடிய அந்த திட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு.
Nobody can escape.
யாருமே தப்ப முடியாது.
By our intelligence we cannot escape the four principles of material existence, means birth, death, old age and disease.
நம்முடைய புத்திசாலித்தனத்தினால நம்ம தப்பிக்க முடியாது. நம்முடைய இந்த பௌதிக இருப்பின் நான்கு முக்கிய காரணங்கள் பிறப்பு, இறப்பு, வயோதிகம், வியாதி.
We can manufacture many medicines, many weapons, many means, many methods, but you cannot escape these four principles of material existence, however great you may be.
நம்ம நிறைய நிறைய மருந்துகளை தயாரிக்கலாம், நிறைய நிறைய ஆயுதங்களை உற்பத்தி செய்யலாம், பல வழிமுறைகள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா வேணா நீங்க இருக்கலாம், ஆனால் இந்த பௌதிக இருப்பு என்ற இந்த நான்கு விதமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது.
That was proved by Hiranyakashipu. Hiranyakashipu was one of the stalwart materialistic. And he wanted to live forever, enjoy, but he also could not live. Everything was finished.
அது ஹிரண்யகசிபுவால நிரூபிக்கப்பட்டது. ஹிரண்யகசிபு இருக்கிறதுலே மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உலகாயுதவாதியா இருந்தான். அவன் நிரந்தரமா வாழணும்னு விருப்பப்பட்டான், அனுபவிக்கணும்னு விருப்பப்பட்டான், ஆனா அவனால வாழ முடியல, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு.
Then next incarnation is Bhavan, the dwarf. Lord Bhavan appeared before Bali Maharaj. That was also another cheating.
அடுத்த அவதாரம் வாமன அவதாரம். அவர் ஒரு குள்ளனா தோன்றினார். பகவான் வாமனர் பலி மகாராஜர் முன்னாடி தோன்றினார். அதுவும் கூட ஒரு ஏமாற்று வேலைதான்.
பலி மகாராஜ் conquered all the universal planets and the demigods were too much disturbed.
பலி மகாராஜ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா லோகங்களையும் வென்றிருந்தார். தேவர்கள்லாம் ரொம்பவும் தொந்தரவு அடைஞ்சிருந்தாங்க.
So Bhavan Maharaj, Bhavan then went to Bali Maharaj that you give me some alms. I am Brahmin. I have come to beg from you.
வாமன தேவ் பலி மகாராஜிட்ட போய், நான் ஒரு பிராமண, நான் உங்ககிட்ட இருந்து பிச்சை கேட்க வந்திருக்கேன், எனக்கு பிச்சை கொடுங்கன்னு கேட்டாரு.
So Bali Maharaj said, yes, I give you. So he wanted a 3 feet land only.
Bali Maharaj koduka tayaranar, ana ivar vandu oru 3.5 nila mattume ketar.
So by 1 feet, the whole universe was covered, upside. And another feet, the other half was covered.
Oru adile mele irukkira prapancham mulukka alandutar, meedi paadhiya adutha adile alandutar.
Then the third feet, Bali Maharaj said, yes, now there is no place. Please keep your feet on my head. Still, my head is there.
இப்போ மூணாவது அடிக்கு பலி மகாராஜ் சொன்னார், இப்ப இடம் இல்லை, அதனால இன்னும் என் தலை தான் இருக்கு, என் தலைமையில உங்களோட மூன்றாவது அடியை வைங்கன்னார்.
So, Bamandev was very much pleased by the sacrifice of Bali Maharaj. He gave up everything for the Lord.
அதனால பலி மகாராஜ் எல்லாத்தையும் பகவானுக்காக கொடுத்த அந்த தியாகத்தால மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சார்.
So, he is one of the great authorities. Out of the 12 authorities, Bali Maharaj is one of the authorities because he sacrificed everything to satisfy the Lord.
அதனால பலி மகாராஜ் வந்து ஒரு அதிகாரி ஆனார். 12 முக்கியமான அதிகாரிகள்ல மகாஜனங்கள்ல இவரும் ஒருத்தர். ஏன்னா எல்லாத்தையும் பகவானது திருப்திக்காக தியாகம் செய்தார்.
Next is Parashuram. Parashuram, 21 times he made a massacre, propaganda for killing all the Kshatriya kings.
அடுத்து பரசுராமர் 21 முறை சத்ரிய மன்னர்களை எல்லாத்தையும் படுகொலை செய்தார்.
The Kshatriya kings were very much dishonest at that time, so he killed them for 21 times. They fled from here and there.
Kshatriya mannargal ellam andha samayathile nermayatravargala irundanga, adanalae 21 murai avargale ivar kolai pannanar, avargale inge ange odigittu irundanga.
And from the history of Mahabharata, it is understood at that time some of the Kshatriyas fled and took shelter in the European side.
Mahabharata varalaarla irundha nam enna purinjukondirukkomna, andha samayathile sila kshatriyargal ipo irukra europe pakkathile vandu adaikalam petirukkaanga.
And the Indo-European stock is from those kshatriyas.
Indha Indo-European abindra andha iname vandu andha kshatriyargal irundhu vandhavanga.
That is history, historical information from
Mahabharata. In the Mahabharata,
next incarnation is Lord Rama. So, he fought with Ravan, who had 10 heads.
Adutha avataram, Bhagavan Ramar, avar 10 thalai kondirundha Ravananoda sanda pottar.
And the next incarnation is Balaram. Balaram is the elder brother of Krishna. He is incarnation of Sankarsan, next expansion of Krishna.
Adutha avataram Balaramar. Balaramar Krishnarudaiya annan. Avar Sankarsanudaiya virivakam, Krishnarudu adutha virivakam.
So, he was very white in complexion and he was wearing blue garments, and with his plow he was angry with Jamuna River, and he tried to dry up the Jamuna River.
Avar vellai niramaga irundar, avar neela nirai aadai anindirundar, avarudaiya ஏர் கலப்பையால சில சமயத்தில் கோபம் வரும்போது யமுனை நதியவே வற்ற செய்ய முயற்சித்தார்.
That description is given here. And Jamuna, out of his fear, he agreed to the proposal of Balaram.
அந்த விவரங்கள் இங்க வழங்கப்பட்டிருக்கு. அத பிறகு யமுனா பயத்தினால பலராமருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ள ஒத்துக்கொண்டாங்க.
And the next incarnation is Lord Buddha. Lord Buddha, he declared the Vedic principles.
அடுத்த அவதாரம் புத்த பெருமான். புத்தர் வேத கொள்கைகளை நிராகரித்தார்.
Therefore, he is calculated as atheist.
அதனால தான் அவரை நாஸ்திகரா கணக்கிடப்படுது.
Anyone who does not agree with the Vedic principles is considered as atheist.
வேத கொள்கைகளோட ஒத்து போகாத யாருமே நாஸ்திகர்களாக கருதப்படுகிறது.
Just like one who does not believe in the Bible, they are called heathens. Similarly, those who do not accept the Vedic principles, they are called atheist.
பைபிள்ல நம்பிக்கை இல்லாதவர்களை பிற மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லப்படுறது மாதிரி வேத கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள் அழைக்கப்படுறாங்க.
So, Lord Buddha, although incarnation of Krishna, he said that I do not believe in Veda. What was the reason? The reason was to save the poor animals.
அதனால புத்தர் கிருஷ்ணருடைய அவதாரமாக இருந்தாலுமே கூட நான் வேதங்களை நம்பவில்லை என்றார். அதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இந்த அப்பாவி மிருங்களை காப்பாற்றுவதற்காக.
At that time, people were sacrificing the poor animals under the plea of Vedic sacrifice.
அந்த சமயத்தில் வேத யாகங்கள் என்ற பெயரில் அப்பாவி மிருகங்களை நிறைய வதம் பண்ணிட்டு இருந்தாங்க.
So, demonic persons, they want to do something under the protection of authority.
அசுரர்கள் எப்பவுமே அதிகாரிகளுடைய பாதுகாப்பின் கீழே ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க.
Just like a big lawyer takes the protection of the law book and he makes the law unlawful.
உதாரணத்துக்கு, ஒரு வழக்கறிஞர் சட்ட புத்தகத்தோட பாதுகாப்பை எடுத்துக்கொண்டு சட்டத்தையே சட்டம் இல்லாததா மாத்துவார்.
Similarly, the demons are so intelligent that they take advantage of scriptural injunctions and do all nonsense.
அதே மாதிரி இந்த அசுரர்களும் கூட புத்திசாலித்தனமா எல்லா இந்த சாஸ்திர உபதேசங்களோட வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு எல்லா அபத்தங்களையும் அவங்க செய்வாங்க.
So these things were going on. In the name of Vedic sacrifice, they were killing animals like anything.
இதெல்லாம் தான் நடந்துட்டு இருந்தது. வேத யாகங்கள் என்ற பெயரில் மிருகங்களை நிறைய வதம் பண்ணிட்டு இருந்தாங்க.
So, Lord became very much compassionate with these poor animals and he appeared as Lord Buddha. And his philosophy was non-violence.
அதனால இறைவன் இந்த அப்பாவி மிருகங்கள் மீது அனுதாபம் கொண்டு புத்தராக தோன்றினார். அவருடைய கொள்கையை அஹிம்சை
தான். His philosophy was atheist because he said that there is no God.
அவரது கொள்கை நாஸ்திகமானது. ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னாரு.
This combination of matter is manifestation, and you dismantle the material elements, there will be void, and there will be no sense of pleasure and pain. That is the nirvana, ultimate goal of life.
இந்த ஜட கலவைகள் தான் இந்த தோற்றத்துக்கு காரணம். இத ஜடத்தோட நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப எல்லாமே சூன்யம் ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த இந்த புலன் சார்ந்த சுகதுக்கம் இருக்காது. அதுதான் நிர்வாண, அதுதான் வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள்.
That was his philosophy.
அதுதான் அவரது தத்துவம்.
But actually, his mission was to stop animal killing, to stop the man from so much sinful activities.
ஆனா உண்மையிலே அவருடைய நோக்கம் மிருகங்களை வதம் செய்யறத தடுக்கிறது. அந்த மாதிரி பாவகரமான செயல்கள் இருந்து இந்த மனிதர்களை
நிறுத்தணும்ன்றதுதான்.
அதனால இங்க புத்தரையும் பிரார்த்திக்கப்படுது.
People will be surprised that Lord Buddha is designated as atheist and is still the Vaishnava, they are offering their respectful prayers to Lord Vishnu. Why?
மக்கள் ரொம்ப ஆச்சரியப்படலாம், புத்தரை இங்க நாஸ்திகரா அடையாளம் காட்டப்படுது, இருந்தாலும் இந்த வைஷ்ணவர்கள் பகவான் விஷ்ணுவுக்கான மரியாதைக்குரிய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறாங்களே, ஏன்?
Because the Vaishnava knows how the God is acting for his different purposes. Others they do not know.
ஏன்னா வைஷ்ணவர்களுக்கு எப்படி பகவான் அவருடைய பல்வேறு நோக்கத்துக்காக அவர் செயல்படுறார் என்றது தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது.
The next avatar incarnation is Kalki, and that is yet to take place. Kalki avatar will appear at the end of this age, Kali Yuga.
அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம். அந்த அவதாரம் இன்னும் எடுக்க வேண்டியிருக்கு. கல்கி அவதாரம் இந்த கலியுகத்தினுடைய இறுதியில தோன்றுவார்.
The age of Kali Yuga, duration of this age is still to be fulfilled and 400,000 of years.
இந்த கலியுகமானது இன்னும் 400,000 வருடங்கள் மீதம் இருக்கு.
So at the end of Kali, that means at the last stage, after about 400,000 of years, the incarnation of Kali will appear.
இந்த கலியுகத்தினுடைய இறுதியில, அதாவது இறுதி கட்டத்தில் ஒரு 400,000 வருடங்களுக்கு பிறகு இந்த கலியுகத்தினுடைய அவதாரம் தோன்றுவார்.
That is predicted in the Vedic literature, as Lord Buddha's appearance was also predicted in the Srimad Bhagavatam.
எப்படி புத்தர் தோன்றியது ஸ்ரீமத் பாகவதத்தில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்ததோ, அதுபோல கல்கி அவதாரத்தை பற்றியும் வேத இலக்கங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கு.
Srimad Bhagavatam was compiled 5,000 years ago and Lord Buddha appeared about 2,500 years ago.
ஸ்ரீமத் பாகவதம் தொகுக்கப்பட்டது 5,000 வருடங்களுக்கு முன்பு, புத்தர் தோன்றியது 2,500 வருடங்களுக்கு முன்பு.
Therefore, about Lord Buddha's appearance, it is predicted that at the beginning of Kali Yuga, Lord Buddha will appear.
அதனாலதான் புத்தருடைய தோற்றத்தை பற்றி அவர் இந்த கலியுகத்தினுடைய இறுதியில புத்தர் தோன்றுவார்னு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கு.
There was prediction and that has actually come to be true.
அது ஒரு தீர்க்க தரிசனம், உண்மையிலேயே அது உண்மையாகிக் கொண்டிருக்கு.
Similarly, there is prediction about Kalki avatar and that will also come to be true.
அதே மாதிரி இந்த கல்கி அவதாரத்தை பற்றின தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் உண்மையாகும்.
So at that time, Lord Kalki's business will be to simply to kill, no interest.
அந்த சமயத்தில் கல்கியோட வேலை என்னவா இருக்குன்னா, வெறுமனே கொலை செய்யறது தான், உபதேசங்கள் அளிக்கிறதெல்லாம் கிடையாது.
Just like Bhagavad Gita, Lord Krishna gave instruction in the shape of Bhagavad Gita.
இப்ப பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை வடிவில் உபதேசங்களை வழங்கியிருக்கிறார்.
But at the end of Kali Yuga, people will be so much degraded that there is no more possibility to give any instruction.
ஆனால் கலியுகத்தினுடைய இறுதியில மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையில வீழ்ச்சி அடைந்திருப்பாங்க, அவங்களுக்கு உபதேசங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் சாத்தியமே இருக்காது.
They will not be able to understand it. At that time, the only weapon will be to kill them.
அவர்களால புரிந்து கொள்ள கூட முடியாது. அந்த சமயத்துல ஒரே ஆயுதம் அவங்களை கொல்றது
தான்.
யாரெல்லாம் பகவானால கொல்லப்படுறாங்களோ அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்குது.
That is God's all-merciful quality.
அதுதான் பகவானது மிக கருணை வாய்ந்த குணம்.
Either he protects or he kills, the result is the same.
அவர் பாதுகாத்தாலும் சரி அல்லது கொன்றாலும் சரி பலன் ஒன்றே தான்.
So that will be the last stage of this Kali Yuga, and after that again Satyuga, the age of religiosity will begin.
இதெல்லாம் இந்த கலியுகத்தினுடைய இறுதி கட்டத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் தர்மத்தின் யுகமான சத்தியுகம் தொடங்கும்.
இவைகள்
எல்லாம் தான் வேத இலக்கியங்களில் இருக்கக்கூடிய கூற்றுகள்.